நேயர்களே, நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலியின் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 எனும் பண்பலை வரிசையிலும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலங்களும் ஓயாது உலக தமிழ் உறவுகளுடன் உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் வானொலியிலும் நிகழ்ச்சிகளை கேட்டனுபவிக்க செவிசாய்த்து காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாத முழக்கமாய் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி.
வணக்கம் நேர்களே, இன்று 31 தேதி ஜூலை மாதம் 2020, தமிழுக்கு ஆடித்திங்கள் 16 நாள், ஜில் ஹெச் 9, வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு, வளமை போல் இன்றும் நமது நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்காக சிந்திக்கும் வேளையில் வள்ளுவன் தந்த குரலோடு ஆரம்பிக்க வருகிறார் எங்கள் மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய திரு மேர்வின் கொன்சென்ட்ரேன் அவர்கள். வணக்கம்.
இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 10வது அதிகாரமான இனியவை கூறல் என்னும் அதிகாரத்தின் 4வது குறள், 94வது குறள், துன்புறும் துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புறும் இன்சொலவர்க்கே. எல்லோரிடத்திலும் அவர்கள் இன்புறுமாறு இனிய சொற்களை பேசுபவர்களை தொழிலில், வணிகத்தில், அலுவல்களில் பார்க்கிறோம். அங்கனம் பழகும் அவர்களுக்கு துன்பத்தை தரும் வறுமை என்றும் ஏற்படாதே. கலகலப்பாக முகமலர்ந்து பேசுபவன் எல்லோரையும் மகிழ்விக்கின்றான். கேட்பவருக்கு இன்பம் அளிப்பது இன்சொல். காதில் இனிமையாக ஒழிப்பது மட்டும் இன்பமாகாது. சொல்லின் பொருளும் கேட்பவரின் மனதில் இன்பம் உண்டாக்க வேண்டும். அது அவரது வயது, அறிவு, உணர்வு நிலை, இருவரும் இருக்கும் சூழ்நிலை முதலிய பலவற்றை பொறுத்தது. இவை ஆளுக்கு தக மாறும். அவற்றுக்கு தக்கபடி நாம் அவரிடம் காட்டும் பண்பு இருந்தால்தான் நாம் இன்சொல் பேச முடியும். அவரும் அதை இன்பமாக உணர முடியும். பெண்களிடமும் பெரியோரிடமும் மரியாதை, இளையவரிடம் குழந்தைகளிடம் எளிமை, மேலதிகாரிகளிடம் பணிவு, நண்பர்களிடம் அலட்சியமின்மை, பகைவர்களிடம் மதிப்பு, ஏழைகளிடம் இரக்கம், நிலையில் தாழ்ந்தவர்களிடம் தற்பெருமை பாராமை, பொதுவானவர்களிடம் பண்பாடு, இவை போன்றவை நாம் இன்சொல் பேச வேண்டுமானால் நாம் காட்ட வேண்டிய பண்பு. இவர்களிடம் இந்த பண்புகளை காட்டினால்தான் நாமும் இன்சொல் பேச முடியும், அவர்களும் இன்பம் கொள்வார்கள். இவ்வாறு யாவரிடமும் இன்சொல் பேசுபவனுக்கு வாழ்க்கை வெற்றிதான். என்னாலும் துன்பம் வராது, வந்தாலும் உடனே நீங்கும், வறுமை வராது. சமுதாயத்தில் அனைவரும் இவனை நல்லெண்ணத்துடன் கருதுவர். துன்புருவாம் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புருவாம் இன்சொலவர்க்கு. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 10வது அதிகாரமான இனியவை கூறல் என்னும் அதிகாரத்தின் 4வது குறள், துன்புருவாம் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புருவாம் இன்சொலவர்க்கு.
அதனைத் தொடர்ந்து தொடர்வது நச்சிந்தனை. வழங்குபவர் ராதாகிருஷ்ணா பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவருடனும் நச்சிந்தனை எனும் நிகழ்ச்சியில் இணைவது ஆனந்தமே. இறைவன் எமக்கு அளித்த பெரும் சக்தியாகிய நம் மனதின் சக்தியை கொண்டு நேர்மறையான எண்ணங்களுடன் வாழப்பழக இன்றைய நிகழ்ச்சியிலே முதலிலே ஒரு சிறிய கதை கூறி இறுதியில் கதையில் வரும் சிந்தனைகளை கேட்கலாம். நகரத்தில் வாழ்கின்ற எல்லோருக்குமே அங்கே காலநிலை மாற்றங்களுக்கு தக்கவாறு கிடைக்கும் ரோஜா மலர்களை பிடிக்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கோ ரோஜா மலர்கள் என்றாலே அலர்ஜி. ஒரு பூ அருகில் இருந்தாலே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும், தும்மல் வரும், மிகவும் சிரமப்படுவார். அதனால் அவர் ரோஜா மலர்களுக்கு அருகில் செல்வதை தவிர்த்து வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் அவர் வேலை பார்க்கும் தளத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ள அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு பெரிய மேசையில் நூற்றுக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு வந்து வைத்து அலங்கரித்திருந்தார்கள். ஒரு பூவுக்கு அருகில் அமர்ந்தாலே என்னால் தாங்க இயலாது. இவ்வளவு பூக்களுக்கு மத்தியில் எப்படி இருந்து கூட்டத்தில் பங்கு பெற்றப் போகிறோமோ தெரியவில்லை என்று பயந்தார். ஆனால் வேறு வழியில்லாமல் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சென்று அமர்ந்தார். பூக்களை பார்த்ததுமே அவருக்கு கண்களில் இருந்து நீர் வந்தது, தும்மலும் கூடவே வந்தது, முகமெல்லாம் சிவந்து விட்டது. கூட்டம் ஆரம்பிக்க முன்னர் பின்வரிசையில் இருந்த ஒருவர் எழுந்து வெளியில் செல்லும் வேளையில், இந்த பூக்களை பாருங்கள், நிஜமான பூக்கள் போலவே இருக்கின்றன என்று வியந்தபடி கூறிக்கொண்டே சென்றார். அப்பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு அந்த பூக்கள் உண்மையான பூக்கள் அல்ல, எல்லாமே காகிதத்தால் செய்யப்பட்ட செயற்கை மலர்கள் என்று புரிந்தது. இப்பொழுது அந்த பெண், இந்த பூக்கள் எனக்கு எப்படி அலர்ஜியை ஏற்படுத்த முடியும் என்று யோசித்தார். அப்படி நினைத்த மறுவினாடியே அவருடைய அலர்ஜிக்குண்டான அத்தனை அறிகுறிகளும் மறைந்துவிட்டன. ஆம் நேயர்களே, இதுதான் நமது மனம். இந்த மனத்தால் நோய்களை உருவாக்கவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும், பிரச்சனையை உருவாக்கவும் முடியும், அதற்கு தீர்வையும் தர முடியும். எனவே நேர்மறை எண்ணங்களை மட்டும் எண்ணி மனதை நல்ல முறையில் பயன்படுத்தி ஆரோக்கியமாகவும் மன வலிமையுடனும் வாழப்பழகுவோம். நன்றி, வணக்கம்.
அன்பான சங்கநாதன் வானொலி நேயர்களே, அடுத்து நாம் தரவிருப்பது மியன்மாரும் தமிழர் குடியேற்றமும். தாயகத்தின் பிரபல எழுத்தாளரும், 25 புத்தகங்களை எழுதி வெளியிட்டவரும், சாகித்ய விருது உட்பட பற்பல விருதுகளையும் பெற்று சிட்னியிலிருந்து 12 வருடமாக தொடர்ந்தும் தமிழோசை சஞ்சிகையை கட்டணமின்றி வெளியிட்டு வரும் பதிப்பாசிரியரும், அந்த காலத்தில் கடல் கடந்து சென்று குடியேறிய தமிழர்களின் வாழ்வியலை பயணக் கட்டுரைகளாக எழுதி வரும் எழுத்தாளரான நல்மதிப்புக்குரிய திரு மாத்தளை சோமு அவர்களின் மியன்மாரும் தமிழர் குடியேற்றமும் என்ற தலைப்பில் எம்முடன் பகிர்கின்றார். இதோ சிட்னியில் இருந்து மாத்தளை சோமு. வணக்கம் ஐயா.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பர்மாவில் தமிழர் குடியேற்றம். பண்டை காலத்திலிருந்தே பர்மாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே வாணிப உறவு இருந்துள்ளது. அந்த வாணிப உறவு காலத்தில் தமிழர்களின் சிறிய அளவிலான குடியேற்றம் நடந்திருக்கலாம். கீழே பர்மாவை 1852 ஆங்கிலேயர் கைப்பற்றிய பிறகுதான் தமிழர்களின் குடியேற்றம் பெருமளவில் தொடர்ந்தது. ஆனால் அதற்கு முன்பே அவ்வப்போது தனி கோஷ்டிகள் சார்ந்த குடியேற்றம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 1876 ஆண்டில் தாது வருடத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய பஞ்சம் தலைவரை தாடியது. அந்த பஞ்சத்தில் 1000 தமிழர்கள் செத்திருக்கிறார்கள். அவை குறித்து பல சிற்றிலக்கியங்கள் நிறைய எழுதியிருக்கின்றன. தமிழகத்து பஞ்சம் குறித்து அப்போது வாழ்ந்த ஆங்கிலேய அதிகாரியான பெர்சி மேக்வின் என்பவர் தொகுத்த நாட்டுப்பாடல் ஒன்றில் பசியால் மடிந்து கேட்பாரற்று கிடந்த பிணங்களை பற்றிய குறிப்பு வருகின்றது. காட்டுப்பக்கம் 100 பிணம் ஓ சாமியே, வீட்டுப்பக்கம் 100 பிணம் ஓ சாமியே, ரோட்டுப்பக்கம் 100 பிணம் ஓ சாமியே, மேட்டுப்பக்கம் 100 பிணம் ஓ சாமியே. இப்படி பஞ்சத்தில் மக்கள் மடிந்து பிணக்குவியலானதை பார்த்த ஏனைய தமிழ் மக்கள் தப்பிக்க என்ன வழி என்று தவித்து கொண்டிருந்த போதுதான் காலனித்துவ நாடுகளை ஆண்ட ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் தாங்கள் கைப்பற்றிய நாடுகளுக்கு அவர்களை கூலிகளாக கொண்டு செல்லும் திட்டத்தில் ஈடுபட்டார்கள். பஞ்சத்திலிருந்து தப்பினால் போதுமென்ற நோக்கத்தில் தாம் வாழும் ஊர்களை விட்டு போக துடித்தார்கள் தமிழ் மக்கள். அவர்கள் அப்படி கூலிகளாக வெளிநாடுகளுக்கு போகாதிருந்தால் தமிழ்நாட்டு பஞ்சத்தில் செத்துப்போயிருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தாங்கள் கைப்பற்றிய நாடுகளில் வேலை செய்ய தொழிலாளர்கள் தேவைப்பட்டார்கள். எனவே தமிழ்நாட்டின் பஞ்சத்தை பயன்படுத்தி அவர்கள் தொழிலாளர்களை திரட்டினார்கள். 1792 மொரிசியஸ், ரீயூனியன் ஆகிய நாடுகளுக்கு பிரெஞ்சுக்காரர்களும், 1810 இலங்கை, 1820 மலேசியா, சிங்கப்பூர், 1826 பர்மா, 1838 மேற்கிந்திய தீவுகள் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு ஆங்கிலேயர்களும் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதே காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, சூரிநாம் ஆகிய நாடுகளுக்கும் தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம். இந்த தமிழர்களால் பர்மாவில் விவசாய நிலங்கள், இலங்கையில் தேயிலை தோட்டங்கள், மலாயாவில் ரப்பர் தோட்டங்கள், மொரிசியஸில் கரும்பு தோட்டங்கள், பிஜி தீவில் கரும்பு தோட்டங்கள் உருவாக்கின. அவற்றை உருவாக்க அவர்கள் பட்ட துன்பம் எழுத்தில் வடிக்க முடியாதது. பிஜி தீவில் தாய் நாட்டை பிரிந்து உறவுகளை நினைத்து இயங்கும் அந்த மக்களின் எண்ணங்களையும் அவர்கள் அங்கு படும் துன்பங்களையும் கேள்விப்பட்டு பாரதி கவிதை வடித்திருக்கிறார். கரும்பு தோட்டத்திலே, ஆ கரும்பு தோட்டத்திலே, அதன் அந்த பாடலின் பின்பகுதியை சொல்கிறேன். நாட்டை நினைப்பாரோ எந்த நாளில், இனி அதை போய் காண்பதென்றே. அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி விம்மி அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே. துன்பக்கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மேட்டு உரையாயோ, அவர் விம்மி அழுவும் தரங்கட்டு போயினர் என்று பாரதி அந்த பாடலிலே சொல்கிறான். 1882 பிறந்த பாரதி பிஜி தீவிலே குடியேற்றப்பட்ட மக்களின் துயரத்தை கேள்விப்பட்டு பாடியிருக்கிறார். ஆனாலும் அக்கவிதை வரிகள் அக்காலத்தில் பல நாடுகளில் குடியேற்றப்பட்ட தமிழர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன. 1826 பர்மாவில் தமிழர்கள் குடியேறியதாக சொல்லப்பட்ட போதும், 1852 கீழே பர்மாவை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியவுடன்தான் அதிகமான தமிழர்கள் பர்மாவிற்கு குடியேறுவது தொடங்கியது. ஆங்கிலேயர்கள் கீழே பர்மாவை கைப்பற்றும் முன் பொதுவாக வாணிபம் செய்து வந்த தமிழர்கள் ரங்கூனில் வசித்தனர். அவர்களில் பலரும் ஆங்கிலேயர்கள் கீழே பர்மாவை கைப்பற்றிய பிறகுதான் ரங்கூனிற்கும் கீழே பர்மாவுக்கும் சென்று குடியேற தொடங்கினார்கள். அப்போதைய சென்னை பங்களமாகிய மாநிலங்களில் இருந்துதான் பெரும்பான்மையான இந்தியர்கள், தமிழர்கள் உட்பட கீழே பர்மாவிற்கு போனார்கள். சென்னை மாநிலத்திலிருந்து போனவர்கள் குறிப்பாக சென்னை கிழக்கு கடற்கரை பிரதேசங்களில் உள்ள 7 மாவட்டங்களில் இருந்தும் சென்றார்கள். தஞ்சாவூர், தென்னார்காடு, கோதாவரி, விசாகப்பட்டினம், மதராஸ் நகரம், கிருஷ்ணா ஆகிய மாவட்டங்களிலிருந்துதான் தமிழர்களும் ஏனைய இந்தியர்களும் பர்மாவுக்கு சென்றார்கள். இந்திய அரசாங்கம் 1943 வெளியிட்ட கையேட்டின்படி பர்மாவில் இருந்த தமிழர்கள் உட்பட இந்திய மக்கள் தொகை 1941 918,000 பேர். 1913 1929 இடையே 45 லட்சம் தமிழர்கள்.
நேர்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம், காத்திருங்கள்.
சமூக அறிவித்தல் ஒன்று. ஆக்லாந்து வாழ் எம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்ப காலத்தில் இங்கிருந்த சில தமிழ் ஆர்வலர் பெருமக்களின் ஊக்கத்தால் ஆக்லாந்து நகர நூலகத்தில் நாவல்கள், சஞ்சிகைகள், புதின பத்திரிகைகள் உள்ளடங்கலான பெருமதியான நூல்களை வாசிக்க பெறும் நிலை இருந்துள்ளது. பயன்படுத்துவது நாளடைவில் குறைவடைய அதை மூடிவிட்டு மவுண்ட் ரஸ்கிலும் நியூலினிலும் பன்னூரிலும் வைக்கப்பட்டது. தற்போது அங்கும் தமிழ் பிரிவில் பயன்பாடு குறைவடைவதனால் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளது. ஆதலால் இயன்றவரை பெரியவர்கள், சிறியவர்கள் என சென்று நூல்களை பெற்று வாசிப்புக்காக பயன்படுத்த முயலும்படி அன்புரிமையுடன் எம் தமிழ் சமூகத்தின் அன்புறவுகளிடம் கனிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம்.
விடியல், விடியல் கலை விழா. நியூசிலாந்து வன்னிணையம் நம்பிக்கை நிதியத்தின் வருடாந்த கலை நிகழ்வு எதிர்வரும் நவம்பர் மாதம் 1 6 டொமினியன் ரோட் பல்மோரல் யுத்த ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறும் என அறிய தருகிறார்கள் வன்னிணேயம் நம்பிக்கை நிதியம். செயற்பாட்டாளர்கள் உதவி சீட்டுகளை பெறுவதற்கு செயற்பாட்டாளர்களுடன் தொடர்பு கொள்ளவும்.
அடுத்து உங்கள் சிந்தனைக்கு உள்ளத்தின் அழகு வழங்குபவர் திருமதி ராஜே அவர்கள்.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் என்பது மனம் அல்லது உள்ளம் ஆகும். மனத்தின் தன்மையும் அங்கு ஏற்படுகின்ற பல்வேறு உணர்ச்சிகளையும் புறத்தே காட்டக்கூடியது முகம். முகம் அந்தளர்ந்த சிந்தாமரை மலர் போன்று அமைதியாகவும் செம்மையாகவும் அழகாகவும் விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் உள்ளம் அமைதியாகவும் அழகாகவும் உள்ளது என்பதுதான். உள்ளத்தில் இரக்கம் ஏற்படும் போது முகத்திலும் இரக்க குறிப்புகள் தோன்றுகின்றன. அவ்வாறே மனத்தில் கோபம் உண்டாகும் போதும் கொடுமையான எண்ணங்கள் எழும்போதும் முகத்தில் கோபக்கனலும் கொடுமை குறிகளும் உருவாகின்றன. அகத்தின் அழகினை முகம் எவ்வளவு துல்லியமாக காட்ட வல்லவதோ அந்த அளவிற்கு அகத்தின் அவலட்சணங்களையும் கவி எடுத்து வெளிக்காட்ட வல்லது முகம். முகத்திற்கு பொய்க்க தெரியாது, உள்ளத்தில் உள்ளவற்றை மறைக்க தெரியாது. எப்படியோ உள்ளத்தின் உண்மை நிலையை முகம் தெட்ட தெளிவாக வெளிக்காட்டி விடுகின்றது. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகில் வாக்கு நிலையை ஒளி உண்டாகும் என்கிறார் மகாகவி பாரதியார். வாக்கு நிலையை மட்டுமா, முகத்திலும் ஒளி உண்டாகும், முழு உடலிலுமே ஒளி உண்டாகிறது. தாம் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பாதவர்கள் யார், அழகுணர்வு இல்லாதவர்கள் யார், தாம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே செலவிடும் நேரம், பயன்படுத்தும் அழகு சாதனங்கள், எடுக்கப்படும் முயற்சிகள் ஏராளம். எனினும் திருப்தி காண்பவர்கள் மிக அரிது. அழகாக இருப்பதற்கும் உடல் பரப்பிற்கும் நலத்திற்கும் அவரவர் உள்ளம்தான் காரணம் என்பதை பலர் அறிந்து கொள்ளவில்லை. குஞ்சி அழகும் மஞ்சள் தரும் அழகும் ஆடை அணிகலன்களின் அழகும் அழகை தரவில்லை என்று கூறுவதற்கு இல்லை. அவையாவும் அழகுக்கு துணை நிற்கின்றன என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் உள்ளத்தில் அழகு இல்லையெனில் இவை யாவும் இருந்தும் அழகினை தரமாட்டாது என்பதையும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். நெஞ்சத்துக்கு கோடாமை என்னும் நடுநிலவையை அந்த உள்ளத்து அழகு இருக்கும் போதே உடம்பு முழுவதிலும் அழகு பூரிக்கின்றது, வெளியில் கொஞ்சுகின்றது, வனப்பு பூத்து குலுங்குகின்றது. நமது உள்ளங்களை அழகாகவும் நலமாகவும் வைத்திருப்பது எப்படி என்ற வினா இப்பொழுது எழுகின்றதல்லவா? அதற்கும் பெரியவர்கள் வழி சொல்லி இருக்கிறார்கள். செலவில்லாத இலகுவான வழிமுறைகள் தான் அவை. மனத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கின்ற அழுக்குகளை அகற்றி மனத்தை துப்புரவு செய்வதால் மன தூய்மை ஏற்பட்டு மன நலம் தோன்றுகின்றது. ஆரோக்கியமான மனமே அழகு மனம். இதனையே மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அறன் என்றும், மனம் தானா மாந்தற்கு உணர்ச்சி என்றும், மனநலம் மண் உயிர்க்கு ஆக்கம் என்றும், மாந்ததம் உள்ளத்து அணியது உயர்வு என்றும் வள்ளுவ பெருமான் மன தூய்மைக்கும் மன நலத்துக்கும் மன அழகிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றார். மனிதன் தனது மனத்தை அடக்கிக் கொள்ள முடியாதவனாய் மனத்திற்கு அடங்கி வாழ்வதாலேயே அவன் சங்கடங்களுக்கு ஆளாகிறார். மனத்தில் அழகுகளும் அசுத்தங்களும் படபடையாக சேர்ந்து விடுகின்றன. மனத்தை கட்டுப்படுத்தாமல் அது போகிற போக்கிலேயே விட்டுவிடுகிறான். மனத்திற்கு முன் செல்ல வேண்டிய மனிதன் அதன் பின் சென்று கைகட்டி சேவகம் செய்கின்றான். மனிதன் தன் உரிமையை இழக்கின்றான், தன் நிலையையும் இயல்பையும் மறந்து விடுகின்றான். மனித மனங்களில் இடம்பெற்றுள்ள அழுக்காறு, அவா, கோபம், பொறாமை, வஞ்சகம், செருக்கு போன்ற அழுக்குகளை அகற்றி விடுவதால் உள்ள தூய்மை ஏற்பட்டு விடுகின்றது. தூய உள்ளங்களில் அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை போன்ற மனிதத்தன்மைகள் இடம்பெற்று விடுகின்றன. வள்ளுவரும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்றார். நல்ல சிந்தனையிலே நல்ல எண்ணங்கள் தான் பொங்கி எழுகின்றன. வாயிலே வாய்மையும் இன்சொற்களுமே களிநடம் புரிகின்றன. செயலிலே நல்ல காரியங்கள் நிறைவு பெறுகின்றன. மனம் போல வாழ்வு என்று சொல்வார்கள். மனிதன் எவ்வாறு நினைக்கின்றானோ அவ்வாறே அவனது வாழ்வும் அமைந்து விடுகிறது. மனிதன் எதை நினைக்கின்றானோ அதே மயமாகிறார் என்பது உண்மையான கூற்று. எனவே மனிதர்கள் அழகானவற்றையும் நல்லதவற்றையும் சதா நினைப்பதன் மூலம் அழகானவர்களாகவும் நல்லவர்களாகவும் அவர்கள் வந்து விடுகிறார்கள். அவர்களின் நல்வாழ்விலும் அழகும் மிளிரும், நன்மை பெருகும், இன்பம் பொங்கும். நன்றி, வணக்கம்.
மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில்
அதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபமேற்ற வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்.
இணைய சூப்பர் பவராக வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பதாக பேஸ்புக்கினுடைய நிர்வாக அதிபர் மார்க் சுகர்பர்க் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை தெரிவிக்கின்றது. இன்று சமூக வலைதளங்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் இன்று பேஸ்புக்கினுடைய அதிபர் மார்க் சுகர்பர்க் உட்பட இணைய மூலமாக வர்த்தகத்தை மேற்கொண்டிருக்கின்ற அமேசன் நிறுவனத்தினுடைய தலைவர் ஜெப் பெசோஸ் வரை பல சமூக வலைதள ஜாம்பவான்கள் இன்று அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் முக்கியமாக தங்களுடைய நிகழ்காலம் குறித்த கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். பேஸ்புக்குடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக அமெரிக்காவில் இருக்கின்ற மிக பெரும் வர்த்தக விளம்பர நிறுவனங்கள் சுமார் 1000 வரை, கோகோ கோலா உட்பட பாரிய நிறுவனங்கள் பேஸ்புக்கிற்கு வழங்கி இருக்கின்ற விளம்பரங்களை இடைநிறுத்தம் செய்திருக்கின்றன. இதனால் 7.2 பில்லியன் டாலர்களை பேஸ்புக்கினுடைய நிர்வாகம் இழந்திருக்கின்றது. பேஸ்புக் அதிபர் 3வது இடத்தில் இருந்து 4வது இடத்திற்கு வீழ்ச்சியடைந்திருக்கின்றார் உலக பணக்காரர்களினுடைய பட்டியலில். இவ்வாறு சமூக வலைதளங்களினுடைய நெருக்குவாரம் சென்று கொண்டிருக்கின்றது. சீனாவினுடைய எழுச்சியை தடுப்பதற்கும் 5G கட்டமைப்பை வீழ்த்துவதற்கும் சீனாவினுடைய குவாவை கைத்தொலைபேசியை தகர்ப்பதற்கும் மேலை நாடுகள் பரவலான முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது போதியது அல்ல. சீனாவினுடைய இணைய கட்டமைப்பானது நாம் நினைப்பதை விட முற்றிலும் வித்தியாசமான, தகர்க்க முடியாத, உலகத்தின் வெற்றியை நிறுத்த முடியாத அளவிற்கு புதியதொரு கோணத்தில் வளர்ந்து வருகின்றது. ஆகவே வர்த்தக ரீதியாக பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் இன்று அமெரிக்காவில் இருந்து செயற்பட்டு மகத்தான வெற்றியை பெற்றிருப்பது உண்மை என்றாலும் கூட சீனாவினுடைய போட்டி மிக பெரும் போட்டியாக இருக்கின்றது. அதை வெல்வதற்காக தாங்கள் போட்டியிட வேண்டியிருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்குவாரங்கள் தமக்கு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது என்று பேஸ்புக்கினுடைய அதிபர் மார்க் சுகர்பர்க் அவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இன்று அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் பேஸ்புக் அதிபர் மட்டுமல்ல, இணைய மூலமான வர்த்தகத்தில் பகாசுர சாதனையை புரிந்த ஜெப் பெசோஸ் அவர்கள் அமேசன் நிறுவனத்தில் இருந்தும் பேச இருக்கின்றார். இவர்கள் இணைய ரீதியான வர்த்தகத்திலும் அது தொடர்பான பொருளாதாரத்திலும் இன்று ஏற்பட்டிருக்கின்ற பாரிய சிக்கல்களை பற்றியும் தம்முடைய நிறுவனங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சவால்களை பற்றி பற்றியும் அதற்காக அமெரிக்கா எவ்வாறு எதிர்காலத்தில் செயற்பட வேண்டும் என்பது குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை நேரடியாக அமெரிக்க காங்கிரசில் வெளிப்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களினுடைய கருத்துக்களை அடியொற்றி அடுத்த கட்டமான இணைய ரீதியான போருக்கு அமெரிக்கா தயாராக வேண்டியிருக்கின்றது என்பது முக்கிய விடயமாகும். அந்த வகையில் இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைகின்றது. சீனா தமக்கு பெரும் போட்டியாக இருந்தாலும் பேஸ்புக் என்பது வெற்றி பெற்ற நிறுவனமாகவே இன்றும் இருக்கின்றது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்றவை மிக சிறப்பாக பேஸ்புக்குடன் இணைந்து வருவதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் பேஸ்புக்கினுடைய நிறுவனங்கள் தான் இவை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை அமேசன் நிறுவனத்தை பொறுத்தவரையில் கொரோனா காலத்தில் மிகப்பெரிய வர்த்தகம் தமக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட தம்மை விட பெரிய நிறுவனங்கள் இணைய ரீதியாக பெரிதாக உழைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தாம் பெரியதொரு நிறுவனம் அல்ல என்று அமேசன் நிறுவனம் கூறுகின்றது. காரணம், வால்மார்ட் போன்றவர்கள் மிகப்பெரிய வருமானத்தை பெற்றிருக்கின்றார்கள். அதுபோல தம்மோடு வர்த்தகம் செய்கின்ற இணைய நிறுவனங்களும் பெருமளவில் பணத்தை உழைத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறுகின்றார். அந்த வகையில் தாம் எடுத்திருக்கின்ற வருமானம் மிக சிறியதுதான் என்பது அமேசன் நிறுவனத்தினுடைய வாதமாக இருக்கின்றது. ஆகவே சிறிய நிறுவனங்களை வளர விடாமல் தடுப்பது என்கின்ற அந்த வாதத்திற்கு இடமில்லை என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவில் உருவாகி இருக்கின்ற சூழ்நிலை மிகவும் வித்தியாசமானது. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்கின்ற கருப்பரை அமெரிக்காவினுடைய வெள்ளை நிற போலீஸ்காரர் கழுத்தை நெரித்து வீதியில் வைத்து கொல்ல, அது சமூக வலைதளங்களில் பரவ, அதன் பின்னதாக கருப்பினத்துவேசம் தொடர்பான புதிய சிக்கல் உருவாகி இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் கருப்பினத்துவேசத்துக்கு எதிராக வெள்ளை நிறத்துவேச பதிவுகளையும் அமெரிக்க அதிபர் போன்றவர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். இதனால் அமெரிக்க அதிபரனுடைய சில பதிவுகள் பேஸ்புக்கில் தடுக்கப்பட்டும் இருக்கின்றன. சமூக ஆர்வலர்கள் இதுபோன்ற துவேசம் தரும் பதிவுகளை பேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றில் பதிவு செய்தல் கூடாது என்ற கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இவற்றை கட்டுப்படுத்துகின்ற பொழுது பேஸ்புக் நிறுவனம் தானே தனியாக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் மில்லியன் கணக்கான மக்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவேதான் பேஸ்புக்கினுடைய சமீப கால போக்கின் மீது அதிருப்தி கொண்டு அமெரிக்காவில் இருக்கின்ற 1000 வரையான மிக பெரும் விளம்பரங்களை வழங்குகின்ற நிறுவனங்கள் பேஸ்புக்கிற்கு வழங்குகின்ற விளம்பரங்களை நிறுத்தி இருக்கின்றன. இதனால் பேஸ்புக் நிர்வாகத்திற்கு 7.2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் திடீரென நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. பேஸ்புக்கினுடைய மொத்த பொருளாதாரம் 8.3 வீதம் சுருக்கமடைந்திருக்கின்றது. மார்க் சுகர்பர்க், இதுவரை 3வது உலக பெரிய பணக்காரராக இருந்தவர், புத்தென 4வது இடத்திற்கு அவர் கீழே விழுவதற்கு இந்த நிறுவனங்கள் விளம்பரத்திற்கு வழங்கிய பணத்துடன் வெளியேறிவிட்டதுதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இந்த நிறுவனங்கள் ஏன் வெளியேறுகின்றன என்றால் இப்போதைய பேஸ்புக்கினுடைய கொள்கைகளை அவர்கள் விரும்பவில்லை. உதாரணமாக, இனத்துவேசம் மிக்க நிறத்துவேசம் மிக்க பதிவு ஒன்று வருமாக இருந்தால் அந்த பதிவுக்கும் விளம்பரம் வருமாக இருந்தால் அந்த விளம்பரமானது ஒரு இனத்துவேச பதிவை வளர்ப்பதாக அமைந்துவிடும் என்பது நிறுவனங்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. ஆகவேதான் இரண்டிற்கும் இடையில் சமரசம் காண முடியாமல் பேஸ்புக் நிர்வாகம் தடுமாறிக்கொண்டிருக்கின்றது. அது புதிய கட்டமைப்புகளை கொண்டு வந்தாலும் கூட விளம்பரங்களை வழங்குவதற்கு பலத்த சங்கடங்களை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறான நிலையில் பேஸ்புக் பல்வேறு சிக்கல்களில் சிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு உள்ளாக சர்வதேச ரீதியாக சீனாவினுடைய போட்டி, துருக்கியினுடைய அதிபர் பேஸ்புக்கினுடைய தொழில்பாடுகளை மட்டுப்படுத்த கொண்டு வந்திருக்கின்ற சட்டம், சீனாவினுடைய கடுமையான போட்டி, அமெரிக்காவில் இருக்கும் கடுமையான எதிர்ப்பு, இணைய வர்த்தகத்தில் ஏற்படும் போட்டா போட்டி, சீனா கொண்டு வரும் மிகப்பெரிய இணைய வர்த்தகத்துக்கான புதிய உலக தளங்கள், அவற்றை உலக நாடுகள் சிறப்பாக ஏழை நாடுகள் வாங்கி மேலை நாடுகளை முந்தி செல்வதற்கான வளர்ச்சிக்கான தளங்கள், இவ்வாறு பல புதிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இவற்றை விண்டுரைப்பது கடினமாக இருக்கின்ற நிலையில் அவர்கள் நேரடியாக சென்று அமெரிக்க அரசியல் தலைவர்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கின்றார்கள். 21ஆம் நூற்றாண்டின் உலகம் இணைய உலகமாகவே இருக்கும். ஆகவேதான் அதனுடைய சீர்திருத்தங்களை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டு இருப்பதனுடைய முதலாவது காலடி இன்று பதிகின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை. வணக்கம்.
நேர்களே, இத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் எம்முடன் பங்கு பற்றியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் எமது நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப ரீதியாக உதவி புரிந்த சிவரஞ்சினி சிவகுமாரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோக்குமார்.